నమో గౌరకిశోరాయ సాక్షాత్ వైరాగ్యమూర్తయే విప్రలంబర సాంబోధే పాదాంబుజాయతే నమః. சில கௌரகிஷோர் தாச பாபாஜி மகாராஜருடைய தாமரை பாதங்களை சார் நடிகிறேன். அவர் துறவரத்துக்கு ஒரு உதாரணமாக இருக்கார், ஒரு துறவரத்து ஒரு உதாரணமாக இருக்கார். அவர் ஒரு காரணமற்ற கருணை கடல். கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜோட வைபவங்களை கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கலந்து பேசியிருந்தோம். அதில் சில லீலைகள் திரும்ப தொடர்ந்து அதை நம்ம விவாதிக்கிறோம். கௌரகிஷோர் தாஸ் பாபாஜி மகாராஜ் எப்பவுமே ரெண்டு புத்தகத்தினுடைய மார்போட தழுவின்றுவார். எப்பவுமே அந்த ரெண்டு புத்தகங்களோட பிரயாணம் செய்வார். அது சில நரசிம்மதாஸ் தாக்கூர் இயற்றிய பிரார்த்தனாங்கிற புத்தகம், பிரேமபக்தி சந்திரிகாங்கிற புத்தகம் தான் அவருக்கு ரொம்ப பிரியமானது. அந்த புத்தகங்களை எப்பவுமே அவர் பின்பற்றின் இருந்தார். அந்த புத்தகங்களை எப்பவுமே அவர் வாசிட்டு அவர் வர்ஷானால தங்கியிருந்த பொழுது அவர் ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு ஸ்ரீமதி ராதாராணிக்கு ரொம்ப அற்புதமான மலர் மாலைகளை தொடுத்து அதை பிரசாதம் அளிப்பார். அவர் ஒரு சமயம் புதுமான தம்பதிகள் அவர்கிட்ட ஆசீர்வாதம் அங்கே வரும்பொழுது அவங்ககிட்ட பேசுகிறார். அந்த புதுமான தம்பதிகளுக்கு என்ன ஆசீர்வாதம் செய்கிறாருன்னா, ஒரு வைஷ்ணவி மனைவியாக கிடைக்கிறாருனா அவர் ரொம்ப பாக்கியம் செய்யுது. இந்த உலகத்தில் அந்த மாதிரி ஒரு நல்ல வைஷ்ணவி ஒரு மனைவி ஒரு பக்தருக்கு கிடைக்கிறது ரொம்ப விசேஷமானது இந்த உலகத்தில். அது ரொம்ப பாக்கியம் செய்ததுன்னா கருதப்படும். ஏன்னா அவள் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்கிறது மூலமாக தன்னுடைய கணவனுக்கு ரொம்ப கீழ்ப்படைஞ்சு நடந்து தன்னை கணவனுடைய எஜமான ஏத்துண்டு அந்த பக்தனுக்கு சேர்ப்பணும். அதே மாதிரி ஒரு நல்ல தூய வைஷ்ணவர் ஒரு கணவனாக கிடைக்கிறதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப பாக்கியம் செய்திருக்கணும். ஏன்னா பகவானுக்கு சேவை செய்கிறது மூலமாக அவர் கிருஷ்ண பக்தியில் தொடர்ந்து ஈடுபட்டுருக்கார். அப்படி கணவனுக்கு சேவை செய்யறதுனாலே அவர் கிருஷ்ணனுக்கு சேவை செய்த பகுதியாக அந்த கணவர் அந்த பெண்மணியை எல்லா விதமான பாதுகாப்பும் கொடுத்து அவளை பக்தி தொண்டில் முன்னேற்றம் செய்ய முடியும். இந்த மாதிரி கணவன் மனைவியும் ஒன்றாக சேர்ந்து பக்தி தொண்டு செய்யறது கிரகஸ்தானத்தில் ரொம்ப உன்னதமானது. அதே போல அவங்க மனைவியை புலன்பத்துக்காக இல்லாமல் தன்னுடைய மனைவியத்துடைய சேவையாக நினைக்காம அவள் கிருஷ்ணனுடைய சேவைனா நினைச்சிட்டு இருக்கிறது அந்த கணவனுக்கு ரொம்ப விசேஷமாக கருத. எந்த போதனையும் அந்த பாபாஜி மகாராஜர் அந்த தெரியப்படுத்துறாங்க. அவருடைய நார்மலா அவருடைய உபதேசங்கள் ரொம்ப விசேஷமானது என்னன்னா, ஒன் ஹூ வாண்ட்ஸ் போஜனா வில் ஸ்பாயில் ஹிஸ் பஜனா. அதாவது என்ன சொல்றாருன்னா பாபாஜி மகாராஜ், யார் ஒருத்தர் விதவிதமான உணவு பண்டங்களை உணவு உட்கொள்ளணும்னு விரும்புகிறாங்களோ அது அவனுடைய சாதனைக்கு அவங்களுடைய பக்தி தொண்டுக்கு இடையூறா இருக்குங்கிறது அவர் அடிக்கடி மேற்கோள் காண்பார். ஒரு சமயம் பக்தர்கள்லாம் அவரை அணுகி சனாதன கோஸ்வாமியுடைய மறைவு தினத்தை எப்படி கொண்டாடுறதுங்கிறத கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு பக்தர்களும் இவர்கிட்ட என்ன பேசியிருந்தாங்க, உதாரணத்தில் சனாதன கோஸ்வாமியோட மறைவு தினம் வருது, அது எப்படி கொண்டாடுறது, அந்த விழா கொண்டாடுறதுக்கு நமக்கு யார் பிரசாதத்துக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க, என்னென்ன பிரசாதம் செய்யணும், அதை எப்படி நம்ம செய்ய போகிறோங்கிறத பற்றி ரொம்ப தீவிரமாக யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதை பாபாஜி மகாராஷ்டிரியும் வந்து கேட்குறாங்க, இதை எப்படி நம்ம பண்ண போகிறோம், எந்த மாதிரி செய்யறதுன்னு. பாபாஜி ஒரு நிமிஷம் ஒன்றுமே சொல்லாமல் மௌனமாக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், நம்ம தொடர்ந்து நம்முடைய ஜபமாலினால் நம்முடைய ஹரிநாமத்தை உச்சரிப்போம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் ஹரே ராம் ராம ராம் ஹரே ஹரே. இப்படி நம்ம தொடர்ந்து ஹரிநாமத்தை உச்சரிக்கிறதுனால அந்த திருவிழாவை நம்ம உள்ளபடி நல்லா கொண்டாட முடியும் அப்படின்னு அவர் கூறுறேன். அதுக்கப்புறம் ஒரு சமயம் நரேந்திர குமார் சேன்கிறவர், அவர் அக்ரத்தலாங்கிற இடத்துல திரிபுராங்கிற மாநிலத்தில் வாழ்ந்துட்டுருக்கார். அவர் ஒரு சமயம் பாபாஜிகிட்ட குரு பிராணாலி அல்லது சித்த பிராணின்னு சொல்கிற இதை கற்றுக்கணுங்கிறதுக்காக வந்தார். அப்போ பாபாஜி மகாராஜ் அவருக்கு என்ன அறிவுறுத்துறாருன்னா, வெறுமனே நீ சாஸ்திர அறிவை புரிஞ்சின்றதுனால பகவானை புரிஞ்சிக்க முடியாது, யார் தூய்மையாக ஹரிநாமத்தை உச்சரிக்கிறாங்களோ அவங்களால தான் பகவானை உள்ளபடி புரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறத அறிவுறுத்துறார். ஒரு சமயம் ஒரு பக்தர் இவருக்கு ஒரு ஸ்வீட்டு பிரசாதம் இவருக்கு கொடுக்குறார். எப்படின்னா அந்த பக்தர் ஒரு ஸ்வீட்டை சைத்திரமாப்புக்கு ஆஃபர் பண்ணுறார். அந்த சைத்திரமாப்பூர் அந்த பிரசாதத்தை நிவேத்தம் பண்ணிட்டு அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு பாபாஜி மகாராஜ்கிட்ட கொடுக்குறார். இப்போ பாபாஜி மகாராஜ் சொல்கிறார், இந்த ஸ்வீட்டை யார் பண்ணாங்க, இது எங்கே வாங்கப்பட்டது, இது எப்படிப்பட்டது, இதை கட்டாயம் மகாபிரபு எடுத்துட்டு இருக்க மாட்டார். ஏன்னா தூய்மையான பக்தி இல்லாமல் இந்த அசைவ உணவு உட்கொள்றவங்க, பாவகாரியத்தோடு வாழ்ந்துருக்கிறவங்க, பக்தி இல்லாத செய்யக்கூடிய எந்த ஒரு பதார்த்தத்தையும் மகாபிரபு ஏற்றுட மாட்டார். அது எப்படி அதை பிரசாதமாக சொல்ல முடியும்? அது பிரசாதமாக இருக்கிறது இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி பாபாஜி மகாராஜ் நிராகரிக்கிறார். ஒரு சமயம் பாபாஜி மகாராஜ் விருந்தாவனத்தில் இருந்தப்போ நிறைய பக்தர்கள் அவர்கிட்ட வந்து ஒரு பாகவத ரிசைட்டரை பற்றி சொல்கிறாங்க. ஒரு பாகவத உபன்யாசகர், பாகவத சத்தாகம் செய்கிறவர். அவர் பாகவத சத்தாகம் செய்யும்பொழுது கௌரா கௌராங்கிற திருநாமத்தை அடிக்கடி உச்சரிக்கிறதாவும் அவர் பாவத்தை ரொம்ப அற்புதமாக விளக்கம் கொடுக்கறதாவும் வந்து சொல்லுவாங்க. அப்போ பாபாஜி மகாராஜ் கேட்டுட்டு சொல்லுவார், அவர் கௌரா கௌரான்னு சொல்ல மோர் மணி மோர் மணின்னு சொல்கிறார். அவர் என்ன பாபாஜி மகாராஜ் என்ன மேற்கோள் காமிக்கிறாங்கன்னா, வயிற்று பிழைப்புக்காக பாகவதம் சொல்லக்கூடியவங்க கட்டாயம் வந்து அவங்க அதில் வந்து கிருஷ்ண பிரேமத்தினாலேயோ இல்லை பகவான் மேல பக்தினாலேயோ பாவத்தை சொல்லலை, அவங்க வந்து தன்னுடைய பணத்தேவைக்காக தான் பாவத்தை போதிக்கிறாங்க. அப்படி உள்ளவற்றிருந்து பாவதம் கேட்கக்கூடாதுன்னு மகாராஜ் பாபாஜி மகாராஜ் எச்சரிக்கிறார். ஒரு சமயம் பாபாஜி மகாராஜ் அவர் வந்து நவதீபத்தில் யோகப்பீட்டில் இருந்தப்போ 1918 அவருடைய கண் பார்வை மங்கிடும், அவருக்கு கண் பார்வை சரியாக வராது. அப்போது சில பக்தி சித்தாந்த தாக்குரர் அவர் அவர்கிட்ட வந்து மருத்துவத்தை அழைத்து சென்று கண் பார்வைக்கு வைத்தியம் செய்கிறதா கூப்பிட்றார். அப்போ பாபாஜி மறுக்கிறார். தொடர்ந்து பக்தி சித்தாந்த சாக்கு சொல்லும்பொழுது பாபாஜி என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து இந்த பௌதிக உலகத்தில் உள்ள பௌதிகவாதிகளை சந்திக்க விரும்பலை, அப்படி அவங்க சந்திக்கிறது எனக்கு இஷ்டம் இல்லை, அப்படி நீ என்னை மருத்துவத்தை கூட்டி சில கம்பல் பண்ணி கட்டாயப்படுத்தினீங்கன்னா நான் ஜலங்கில விழுந்து என்னுடைய உடலை மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால் பக்தி சித்தாந்தரும் அவருடைய முயற்சியை கைவிடுறேன். இப்போ பாபாஜி எந்த அளவுக்கு பௌதிக விஷயங்கள்லேருந்து பட்டுதல் இல்லாமல் எந்த அளவுக்கு அவர் வைராக்கியமாக பற்றற்ற நிலையில் வாழ்ந்தாருங்கிறதும் இந்த நிலையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சமயம் பாபாஜி மகாராஜ் யோக பீடத்தில் தங்கிட்டு இருந்தப்போ நடு ராத்திரியில் 2 மணிக்கு பக்தி சித்தாந்த சாருக்கு சந்திக்கிறார். அப்போ பக்தி சித்தாந்த ரொம்ப ஆச்சரியமாக கேட்குற, இந்த நடு ராத்திரியில் எப்படி நீங்கள் இங்கே வந்தீங்க, ரொம்ப இருட்டாக இருக்குது, இந்த இருட்டில் எப்படி நீங்கள் வந்தீங்க, எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஒருத்தர் என்னை கொண்டு விட்டார் அப்படிங்கிறது. யார் கொண்டு விட்டாங்க, யார் கொண்டு வந்தாங்க, எப்படி இருந்தாங்க, கிருஷ்ணராக அவங்களை கொண்டு விட்டுருப்பார், ஒரு வேலை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணராக இருக்குமோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒருத்தர் கொண்டு விட்டார் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறார். இது பாபாஜி மகாராஜுடைய லீலை. பாபாஜி மகாராஜ் அவர் எப்பவுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரோட அந்தரங்க சேவையில் ஈடுபடுறார். அவர் பகவானுக்கும் அவருக்கும் அன்பு பரிமாற்றம் இருக்குது. ஆனால் அவர் அது தன்னுடைய எளிமையான பக்தினால அவர் அதை மறுக்கிறார். ஜாய் ஸ்ரீ பாபாஜி மகாராஜ் கி, ஜாய் ஸ்ரீ கௌரகிருஷ்ண தாஸ் பாபாஜி மகாராஜ் கி. கௌரி கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ் சில சமயங்களில் பிரசாதத்தை வந்து அங்கேருந்து பிக்ஷை எடுத்து உட்கொள்வார், சில சமயம் அவரே தயார் செய்து உட்கொள்வார். அவர் யார் கையாலும் பிரசாதத்தை வாங்கி உட்கொள்ள மாட்டார், வேறு யாருக்கு கொடுக்கறதையும் அவர் தொடவ மாட்டார், வேறு எந்த விதமான உணவு பண்ணங்களையும் தொட மாட்டார். அப்போது ஒரு சமயம் கௌரி கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ் தன்னுடைய வீட்டில் ஓய்வு எடுத்துருந்தார் நவதீப்பில். அப்போது அவருக்காக சில பிரசாதம் தயார் செய்து வைக்கப்பட்டிருந்தது. அந்த சமயத்தில் ஒரு சர்ப்பம், அந்த சர்ப்பம் அந்த பாத்திரத்து பக்கம் இருந்தது. அதை ஒரு பெண் வந்து பார்த்துட்டு இருந்தா, அவர் பார்த்துட்டு பாபாஜி மகாராஜ் சொல்கிறார், அந்த பக்கம் அவர் உட்காந்துட்டு இருக்கும்போது அவர் அந்த பாத்திரத்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார். அப்போ அந்த பெண் வந்து சொல்கிறார் பாபாஜி மகாராஜ்கிட்ட, அந்த பாம்பு அங்கே இருக்கிறத வந்து அவருக்கு அறிவுறுத்துறார். பாபாஜி மகாராஜ் சொல்கிறார், இங்கே பாம்பு இருக்குது பாம்பு இருக்குன்னு பாபாஜிகிட்ட வந்து சொல்கிறார். அப்போ பாபாஜி மகாராஜ் அந்த பெண்மணி அங்கிருந்து போகிற வரைக்கும், அந்த மாதாஜி அங்கிருந்து போகிற வரைக்கும் பாபாஜி ஒன்றுமே பேசாமல் அந்த பிரசாதத்தை தொடாமல் அங்கேயே அமைதியாக உட்காந்துருக்கார். அவள் அந்த இடத்த விட்டு விலகினதுக்கப்புறம் பாபாஜி மாரி என்ன சொல்கிறாருன்னா, பாருங்கள் மாயோட வேலை, மாயை எவ்வளோ சக்தி வாய்ந்தது, கர்மிங்கிற ரூபத்தில் வந்து வருது, மாயங்கிறது எந்த ரூபத்தில் வேணாலும் வரும், அது வந்து ரொம்ப ஆழமானது, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய லட்சியத்தை அடையணும் முயற்சிக்குது. அதனால் எப்பவுமே நம்ம வந்து மாயைக்கு வந்து எண்ணற்ற ரூபங்கள் அது தோன்றும், எண்ணற்ற ரூபங்கள் அது தோன்றி நம்மளை வீழ்த்த முயற்சிக்கும். அதனால் எப்பவுமே நம்ம மாயிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அது எப்பவுமே நம்மளை போல பக்தர்கள் ஹரிபஜனை செய்கிறத வந்து கெடுக்கிறதுலே லட்சியமாக இருக்கும். அதனால் மாயிட்ட நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு கௌரி கிருஷ்ணதாஸ் பாபாஜி மகாராஜ் நம்மளை எச்சரிக்கிறார். உண்மையில் அவர் வந்து மாய்க்கு அப்பாற்பட்டவர். அவர் வந்து அவரோட சுத்த பக்தர், அவரோட தூய்மையான வைஷ்ணவ நிலையில் இருக்கிறதுனால அவர் மாயை தொடர்றதுக்கு உண்டான வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவ நம்மளே போன்ற ஆரம்ப நிலை பக்தர்களை எச்சரிக்கிறதுக்காக இந்த சம்பவம் இந்த லீலை மூலமாக அவர் நமக்கு உணர்த்துகிறார். ஜாய் ஸ்ரீ பாபாஜி மகாராஜ் கி ஜாய்.